الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் படைத்து இந்த உலகங்களை எல்லாம் படைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் மிக கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் தனிமையிலும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அதனை நாங்கள் ஒரு பூரணமான சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அதிலே எல்லா பகுதிகளுக்குமான வழிகாட்டல்களை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் அதிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் அகாயித் என்று நாங்கள் சொல்வோம், ஈமானுடைய விஷயங்கள் என்று நாங்கள் சொல்வோம். கட்டாயமாக நம்ப வேண்டிய விஷயங்கள் இஸ்லாத்திலே இருக்கிறது. இரண்டாவது இபாதத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, வணக்க வழிபாடுகள். அல்லாஹு தஆலாவை நாங்கள் எப்படி திருப்திப்படுத்தலாம், அவனை எப்படி நெருங்கலாம், அவன் எப்படியான நெருக்கமான காரியங்களிலே ஈடுபட்டால் எங்களை அவன் விரும்புவான் என்று சொல்லப்படக்கூடிய இபாதத்துக்கள் இருக்கின்றன. எனவே ஈமானுடைய ஒரு பகுதி இருக்கிறது, இபாதத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, முஆஷரத் என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், தன்னுடைய மனைவியோடு அவனுக்கு இருக்கின்ற தொடர்பு, தன்னுடைய பிள்ளைகளோடு அவனுக்கு இருக்கின்ற தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரிவாக இஸ்லாத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி முஆமலாத் எனப்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனோடு கொள்ளுகின்ற தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதோடு தொடர்பான சட்ட திட்டங்கள். அது அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், அவனுடைய ஊர் மனிதனாக இருக்கலாம், அவனுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், பெற்றாராக இருக்கலாம், அதே போன்று முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். இவர்களோடு உறவுகளையும் தொடர்புகளையும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே இருக்கின்ற ஹலால் எது ஹராம் எது என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஆமலாத்துடைய பகுதி, கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், அவர்களோடு எப்படி கலைக்க வேண்டும், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள கூடாது என்று சொல்லப்படக்கூடிய நான்காவது பகுதி. இப்படிப்பட்ட பிரதானமான நான்கு பகுதிகளை கொண்டதாகத்தான் எங்களுடைய தீனுல் இஸ்லாம் அமைந்திருக்கிறது. முதலாவது இபாதத் ஈமானுடைய பகுதி, இரண்டாவது இபாதத்துடைய பகுதி, முஆஷரத் எனப்படக்கூடிய குடும்பத்தினுடைய பகுதி, நாலாவது பகுதி உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பகுதி. இந்த பகுதிகள் எதிலும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் எப்படியெல்லாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அப்படித்தான் நடக்க வேண்டும், நாம் நினைத்தது போன்று நடக்க முடியாது. அருமை சகோதரர்களே, இதிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை பற்றித்தான் இன்றைய குதுபாவிலே நாங்கள் பேச இருக்கிறோம். அதுதான் முஆமலாத் எனப்படக்கூடிய சக மனிதர்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு இந்த நாட்டிலே நாங்கள் எப்படியான உறவை தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பகுதியை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம்.
அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை பற்றி பேச வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அண்மை காலத்திலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்களுக்கு எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது, அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது. முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்கள், பண்பாடு இல்லாதவர்கள் என்ற கருத்து அவர்களுடைய மனதிலே மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. இஸ்லாம் என்றால் அது கடுமையான மார்க்கம், அது சட்டங்களை போற்றும் மனிதனை நசுக்குகின்ற மார்க்கம், பெண்களுக்கு உரிமையை வழங்காத மார்க்கம் என்றெல்லாம் எத்தனையோ வகையான இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களை எழுதுகிறார்கள், சினிமாக்களை நடிக்கிறார்கள், துண்டு பிரசுரங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். மாத்திரமல்ல, சோசியல் மீடியா எனப்படக்கூடிய இந்த சமூக வலைதளங்களிலே இஸ்லாத்தை பற்றி மிக மோசமான கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? முஸ்லிம்களை பற்றி இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே நச்சான கருத்துக்கள், தீமையான கருத்துக்கள், பிழையான கருத்துக்கள், மோசமான கருத்துக்கள் தீவிரமாக பரப்பப்பட்டு எல்லா இடங்களிலும் அதனுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களிலே அவர்கள் துவேஷமாக நடந்து கொள்கிறார்கள், இன கலவரங்களை தோற்றுவிப்பதற்காக வேண்டி அவர்கள் பேசுகிறார்கள். கண்மணியான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட பிழையான கருத்துக்களை அவர்கள் பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே ஒரு காலத்திலே இருக்கவில்லை. தற்போது அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நல்ல மக்களாக பார்க்கப்பட்டார்கள். இந்த நாட்டுக்கு அவர்கள் அரசியல் பங்களிப்பு செய்தார்கள், பொருளாதார பங்களிப்பு செய்தார்கள், சுகாதாரத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள் என்றெல்லாம் நல்ல மக்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்டுக்கு சாபக்கேடாக, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதவர்களாக, இந்த நாட்டின் துரோகிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு துருப்பமாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை நீடிக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்க வேண்டும். இந்த சூழ்நிலை நீடிக்குமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்காத பல பயங்கரமான விளைவுகள் இந்த நாட்டிலே சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய நாம் சின்ன சின்ன கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நில தொடர்பு இல்லாத பல பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மையாக வாழ்கிறோம், நாங்கள் பலமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமானுடைய பலம் மிக குன்றியதாக இருக்கிறது, அறிவு பலம் குன்றியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ பிளவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறோம், பண்பாட்டு விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலே மிச்சம் பலவீனமாக இருக்கிறோம். எனவே சின்ன ஒரு பாதிப்பு கூட அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் அவர்களை விட்டும் தூரமாக இந்த நாட்டிலே வாழ முடியாது. காரியாலயங்களுக்கு சென்றாலும், பொது போக்குவரத்து சாதனங்களிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுதும் அவர்களுடைய தொடர்பும் உறவும் இல்லாமல் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ முடியாது. அரசியல்வாதிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கு போனாலும், பாடசாலைகளுக்கு போனாலும், அதே போன்று வைத்தியசாலைகளுக்கு போனாலும் அவர்கள் தான் முக்கியமான பதவிகளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றால் நிச்சயமாக அது பெரிய அளவில் எங்களுடைய சமுதாயத்தை பாதிக்கும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வும் ரசூலும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை பற்றி நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முதலாவது விஷயம், முதலாவது அடிப்படையிலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற ஒரு பொறாமை, இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற ஒரு பயம். இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பக்கத்திலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே முன் எப்போதும் இல்லாமல் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. கொள்கையாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள், இஸ்லாமிய அடிப்படையிலே வங்கிகள் அதிகரித்திருக்கின்றன, அதே போன்று ஹிஜாப் அணியக்கூடியவருடைய தொகை அதிகரித்திருக்கிறது, இஸ்லாத்தை பற்றி வருகின்ற நூல்களுடைய தொகை, இஸ்லாத்தை பற்றி விளக்குகின்ற கை நூல்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பள்ளி வாயில்கள் நிரம்பி வழிகின்றன. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த நீன் இந்த நாட்டிலே வளர்ந்து விடுமோ என்று அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டு, அதன் காரணமாக அவர்கள் ஒரு பயம் ஏற்பட்டு இஸ்லாம் வளர்ந்து விடாமல் இருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு பொறாமை வருவது, ஆத்திரம் வருவது என்பது அதிசயமான விஷயம் அல்ல. நபிமார்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டது, அவர்கள் சமூகத்தை பிரிக்கிறார்கள், சூனியக்காரன் என்றெல்லாம் அவர்கள் பெயர் வாங்கினார்கள். சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சில நபிமார்கள் நாடுகளை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும் என்று குர்ஆனிலே தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வாசகம் சூரத்து ஆல் இம்ரான்ல இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலும் கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள். கட்டாயமாக நீங்கள் செவியேற்க வேண்டி வரும். யாரெல்லாம் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து அதன் கசீரா அதிகமான நோவினை தரக்கூடிய விஷயங்களை கட்டாயமாக நீங்கள் செவிமடுத்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே நல்லவர்களாக, இஸ்லாத்துக்கு அண்மித்தவர்களாக, இஸ்லாமிய போதனைகளை கடைபிடிப்பவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பு வருவது, அவர்களுக்கு விமர்சனம் வருவது என்பது அதிசயமான விஷயம் அல்ல. நபிமார்கள் கூட அதற்கு விதவிலக்கல்ல, சாலிஹீன்கள் விதவிலக்கல்ல. சிறைக்கு போயிருக்கிறார்கள், அடிபட்டிருக்கிறார்கள், ஏற்றிப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அது முதலாவது விஷயம். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுதெல்லாம் எதிரிகளுடைய பொறாமை எங்களை நோக்கி வரும். அவர்கள் எத்தனையோ வடிவத்தில் அதனை வெளிப்படுத்துவார்கள் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இதற்கு பெயர் தான் சோதனை என்பதால் இந்த சோதனையை நாங்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பொறுமை காக்க வேண்டும். நாங்கள் ஜிக்ரு, இஸ்திக்ஃபார் போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு, தஸ்பீஹ் போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு, இஸ்திஆதா அதாவது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுதல் என்ற விஷயங்களிலே ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் நாட வேண்டும். இதற்கு இப்படித்தான் பரிகாரம் தேடலாம். இரண்டாவது சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம், இந்த நாட்டை பொறுத்தவரையிலாக இருக்கலாம், வெளிநாடுகளை பொறுத்தவரையிலாக இருக்கலாம், எங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வருவதற்கு மிக முக்கியமான இரண்டாவது காரணம் இருக்கிறது. அதனை நாங்கள் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நாம் முஸ்லீம்களாக இல்லை, இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முஸ்லீம்களுடைய பண்புகள் எங்களிடத்திலே இல்லை. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனையாக சில விஷயங்கள் இந்த நாட்டிலும் சர்வதேச நாடுகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். எனவே முதலாவது விஷயத்தை விடவும் அது வித்தியாசமானது. நாங்கள் முதலாவது சொன்னோம், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது சோதனைகள் வரும் என்று. இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு நாங்கள் ஆரம்பிக்காமல், நாங்கள் மனம் போன போக்கிலே இஸ்லாத்தை விட்டு தூரமாக வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக தண்டனை வரும். அதனை நாங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை விட்டு தூரமாக தூரமாக போய்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு நாங்கள் உள்ளாக வேண்டி வரும். அந்த வகையிலே அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லீம்களாகிய நாம் பல வகையான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுகள் இஸ்லாத்தின் அடிப்படையான போதனைகளுக்கு மிகவும் மாற்றமான தவறுகள். அந்த தவறுகளை நாங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவோம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் எதிரிகளை எங்களுக்கு எதிராக சாட்டி விடுவான், சாட்டி விட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது தவறு, எங்களுடைய பக்கத்திலே இடம்பெறக்கூடிய முதலாவது தவறு, எங்களுடைய ஈமான் பலமானதாக இல்லை. நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பலமாக பற்றி பிடிப்பவர்களாக இல்லை. இந்த தீனில் மாத்திரம்தான் நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மார்க்கங்களும் பிழையானவைதான். அல்லாஹு தஆலாவுடைய தீன் மாத்திரம்தான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு தரும். அல்லாஹ் மாத்திரமே எங்களுடைய ரப்பு. அவனை தவிர வேறு யாரும் எங்களுக்கு எந்த ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ தர முடியாது. மர்மை நாளில் மாத்திரம்தான் உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அல்லாஹ் நாடினால் யாரையும் வீழ்த்துவான், யாரையும் தூக்குவான் என்ற பலமான ஈமான் எப்போது எங்களுடைய உள்ளத்தை விட்டு விடுபட்டு போய்விட்டதோ, நாங்கள் காற்றிலே பறந்து போகின்ற சருகுகள் போன்று மாறிவிட்டோமோ, அந்த நேரத்திலே எங்களுக்கு பலஹீனம் ஏற்படும், எங்களுக்கு கவலை ஏற்படும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலா தஹினு வலா தஹ்ஜனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம், நீங்கள் தான் சிறந்தவர்கள் சிரேஷ்டமானவர்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக விமர்சனங்களை செய்கின்ற பொழுது, எங்களுக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது, முதலாவது எங்களை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும், எங்களுடைய ஈமான் எந்த அளவு தூரம் பலமாக இருக்கிறது, ரப்புக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு அந்த உறவு எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறது என்று முதலாவது சிந்திக்க வேண்டும். அந்த உறவை பற்றி நாங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, மிக முக்கியமான பிரச்சனை, இந்த நாடாக இருக்கலாம், சர்வதேச நாடுகளாக இருக்கலாம், எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, நாங்கள் பிரிந்திருக்கிறோம், நாங்கள் பல்வேறுபட்ட இயக்கங்களாக எமக்கு மத்தியில் அமைந்து ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக வாள் தூக்கி கொண்டு எமது நாவுகளை எல்லாம் கூர்மையாக்கி கொண்டு புறம் பேசுகிறோம், கோல் சொல்லுகிறோம், மற்றவர்களை மட்டும் தூரமாகி போய் கொண்டிருக்கிறோம். இதனால் அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குகிறது. சர்வதேச நாடுகளை பாருங்கள், சிரியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், அங்கு சாதாரண பொதுமக்கள் எவ்வளவு தூரம் மோசமாக கொலை செய்யப்படுகிறார்கள். காரணம், ஆட்சியாளர்களுடைய சுயநலம், அங்கிருக்கின்ற இஸ்லாமிய இயக்கவாதிகளுடைய சுயநலம், அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒற்றுமை இல்லாமல் போனால் இந்த சமூகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் என்று. நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சர்ச்சை பட்டுக் கொள்ள வேண்டாம், பிளவுபட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்று நாங்கள் உலகத்திலே தோல்வி அடைந்திருக்கிறோம், இலங்கை நாட்டிலே தோல்வி அடைந்திருக்கிறோம், ஏனைய சமுதாயங்களுடைய பார்வையிலே எந்த மதிப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால், பிரதானமான அடிப்படையான காரணம் ஈமான் இல்லாமல் இருப்பது முதலாவது காரணம். இரண்டாவது அடிப்படையான காரணம் சகோதரர்களே, ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் பிளவுபட்டிருக்கிறோம். அரசியல் ரீதியான பிளவு, இயக்க ரீதியான பிளவு, பிரதேச ரீதியான பிளவு, தொழில் அடிப்படையிலான பிளவு, குடும்பங்களுக்கு மத்தியிலான பிளவு, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக செயல்படுகின்ற தன்மை கிடையாது. ஒவ்வொருவரும் நான் பிடித்த முயலுக்குத்தான் மூன்று கால் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியினரும் தனக்கு மத்தியில் இருப்பவன்றை தான் வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இரண்டாவது காரணம், நாங்கள் சிதறுண்டு போயிருப்பது, பிளவுபட்டிருப்பது, எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, ஏனைய சமுதாயத்தவர்கள் எங்கள் மீது இவ்வாறெல்லாம் பாய்ந்து வருவதற்கும் எங்களை சின்னாபின்னப்படுத்துவதற்கும் காரணமாக அமைகிறது. எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள் காட்டி கொடுப்பவர்கள், எங்களுடைய சமுதாயத்தை மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பவர்கள் எங்களுக்குள்ளேயே இருக்கிறார்கள். இயக்க முரண்பாடுகளின் காரணமாக போலீசிலே சென்று முறைப்படுபவர்கள், ஒரு இயக்கத்துக்கு எதிராக இன்னொரு இயக்கத்தை காட்டி கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குவது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள், தோல்விக்கான காரணம் பிளவு, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய காற்று போய்விடும், உங்களுடைய சாயம் போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சாயம் போயிருக்கிறதா, காற்று போயிருக்கிறதா, காரணம் என்ன? எங்களுக்கு உள்ளங்களுக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது. புறம் பேசுவது, கோல் சொல்வது, சோசியல் மீடியாக்களிலே ஒருவர் இன்னொருவரை பற்றி அவதூறாக பேசி திருவது, ஏனைய சமுதாயங்கள் கூட எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. சகோதரர்களே, மிக கவலையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒற்றுமை இல்லாத சமூகத்தின் மீது தன்னுடைய அருளை வரிசிக்க மாட்டான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யாரெல்லாம் சமாதானம் செய்து வைக்க போயும் கூட அந்த சமாதானத்துக்கு உடன்படவில்லையோ, ஃபகாதில் உள்ளத்தி தபுகி, அப்படிப்பட்ட ஒற்றுமையின்பால் வராத சமுதாயத்துக்கு எதிராக போராடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அவற்றை நாங்கள் எந்த அளவு தூரம் பின்பற்றி எங்களுக்கு நடக்கிறோம் என்பதே இரண்டாவது விஷயம். மூன்றாவது சகோதரர்களே, எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள், எமது ஒழுக்கங்கள் இஸ்லாத்துக்கு அவப்பெயரை தேடித்தரக்கூடியதாக இந்த நாட்டிலே இருக்கிறது. நாங்கள் குளிக்க போய் சேறு பூசி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இஸ்லாம் ஒரு அற்புதமான இஸ்லாமாக இருக்கிறது, மிகவும் ஒரு கவலைக்குரிய இஸ்லாமாக இருக்கிறது. நாம் இஸ்லாத்தை எப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறோமோ தெரியாது. இஸ்லாம் என்றால் அதனை நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே விளங்கி வைத்திருக்கிறோம். கொடுக்கல் வாங்கலிலே நியாயம் கிடையாது, கடவுள் எடுப்பது, லஞ்சம் எடுப்பது, வட்டி எடுப்பது, பொய் சத்தியம் செய்து வியாபார பொருட்களை விற்பது போன்ற பெரும் பாவங்களை எமது கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்து ஒரு பண்டத்தை ஒரு பொருளை விற்பதை பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்லி காட்டினார்கள். அக்கரவுல் கபாயிர், பெரும்பாவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரும்பாவம். எப்போது தீனுடைய வாசம் ஒரு மனிதனுடைய வியாபாரத்திலே வீசவில்லையோ, அவன் பொய் சொல்லுகின்றான், அந்த நேரத்தில் அவனுடைய வியாபாரத்திற்கு மோசம் முதலாவது, இரண்டாவது அவன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு கெட்ட பெயர். அதுதான் இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. அண்மையிலே கடந்த வாரம் நான் ஒரு முக்கியமான ஒரு நபரை இந்த நாட்டிலே சந்தித்தேன். அவர் இந்த நாட்டிலே சுங்க பிரிவிலே வேலை செய்யக்கூடியவர். அவர் கஸ்டம்ஸ் ஆபீசராக இருக்கக்கூடியவர். இருந்தாலும் கூட அந்த தகவலை அவர் சொன்னார், மிகவும் கவனமாகத்தான் சொன்னார். அண்மை காலத்திலே சுமார் 390க்கும் அதிகமான கடத்தல் சம்பவங்கள் இந்த நாட்டிலே ஈடுபட்டிருந்தால் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே 390 பேருக்கு மத்தியிலே 340 பேராக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இது என்ன தொகை என்று சிந்தித்து பாருங்க. இந்த நாடு சட்ட விரோதமானது, துரோகமானது என்ற ஒரு காரியத்தை சொல்லி இருக்கு. நாம் ஏன் அவற்றிலே சம்பந்தப்பட வேண்டும்? அது ஒரு தனி முஸ்லிமான ஒரு மனிதனுடைய தவறு அல்ல, ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய தவறாகத்தான் கணிக்கப்படும். ஒரு மூட்டை தான் கடிக்கிறது, ஆனால் எல்லா மூட்டைகளும் கதக்கப்படுகின்றன என்று தமிழிலே சொல்லுவார்கள். ஒரு தனி மனிதனுடைய செயல்பாட்டை முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த நாட்டை பொறுத்தவரையில் 2011 மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த நாட்டிலே இருக்கின்ற முழு குற்றவாளிகளிலே 18% முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு கவலைக்கிடமான விஷயம். கடத்தல் செய்வது, கொடுப்பது, கொலை செய்வது, ஏமாற்றுவது, குறு கடத்துவது போன்ற பயங்கரமான குற்றங்களிலே ஈடுபட்டவர்கள் 18% முஸ்லீம்கள். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இறங்கும் இந்த சமுதாயத்துக்கு? இந்த சமுதாயத்தை எப்படி அந்நியவர்கள் பார்ப்பார்கள்? இந்த நாட்டிலே நாங்கள் வாழுவது 9.7% மாத்திரம்தான். அப்படி இருக்க இந்த நாட்டிலே பல்கலைக்கழகத்திலே என்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்று எடுத்து பார்த்தால் கடந்த வருடம் நமது நாட்டவர்கள் முஸ்லீம்கள் சுமார் 4% தான் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி எனப்படக்கூடிய அந்த ஃபேக்கல்டிக்குள் நுழைவு பெற்றார்கள். நாம் என்ஜினியரிங் ஃபேக்கல்டியிலே 4% இருக்கிறோம். இந்த நாட்டிலே 9.7% இருக்கிறோம். குற்றவாளிகளாக 18% இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா எப்படி இதனை பொறுத்துக் கொள்வான்? ஏனைய சமுதாயத்தவர்கள் எப்படி இதனை அங்கீகரிப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் அவனிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, அவன் தன்னுடைய செயல்பாடுகளின் ஊடாக தன்னுடைய பிரச்சாரத்தை மற்றவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். எவ்வளவும் பேசலாம், எவ்வளவும் எழுதலாம், வெப்சைட்டுகளிலே பக்கக்கணக்கிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள், மாற்றம் வர வேண்டுமே. முக்கியமான மாற்றம் வருவது ஒரு மனிதனுடைய நடத்தையினால், அவனுடைய அகலாக்கினால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பிரிவிலே நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த மிக முக்கியமான பண்பு, அவர்கள் அழகான பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பண்பாடுகளால் தான் அவர்கள் அவர்களை நோக்கி அவர்கள் மக்களை ஈர்த்தார்கள். அப்படி இருக்க அவர்களிடத்திலே பணம் இருக்கவில்லை, அவர்கள் மனசியால கணக்கிலே பேசவில்லை, தன்னிடத்திலே இருக்கின்ற வாளை காட்டி பயமுறுத்தவில்லை, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், எதிர்காலத்திலே உங்களுக்கு தலைமைத்துவம் தருவேன் என்று அவர்கள் ஆசை காட்டவில்லை. அவர்கள் காட்டிய ஒரே ஒரு ஆயுதம் அவர்களுடைய பாடு. ஈமானுக்காக வேண்டி அழைத்தார்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி அழைத்தார்கள். மாஜர்ரபின அழைக்க கரிமன், அவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நபியே, முஸ்லிம் செல்லம் வளைவு செல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாழ்க்கையிலேயே நீங்கள் பொய் பேசியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்லித்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே பொய் சொல்லாத ஒரு மனிதன் கயாமத்துடைய விஷயத்திலும் பொய் சொல்ல மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். சஃபா மலையிலே அவர்கள் ஏறுகிறார்கள், ஏறி சொல்லுகிறார்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா கோத்திரத்தவர்களையும் அழைக்கிறார்கள். அந்த கூத்தரத்தை சேர்ந்த மிக முக்கியமான குறைசி தலைவர்கள் அனைவரும் அந்த நபியினுடைய, அந்த சாதாரண மனிதனுடைய அழைப்பை ஏற்று அந்த சபாமலை அடிவாரத்திலே கூடுகிறார்கள். அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அந்த மனிதனுக்கு இருந்தது, அந்த மாமனிதனுக்கு இருந்தது என்று சிந்தித்து பார்த்து, அந்த சாதாரண ஒரு மனாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அழைப்பை ஏற்று எல்லோரும் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்போது இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய குதிரை படை ஒன்று வந்து உங்களை எல்லாம் தாக்க போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று சொன்ன பொழுது, நிச்சயமாக நம்புவோம், காரணம் நீங்கள் வாழ்க்கையிலே பொய் சொன்னதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், நான் உங்களுக்கு எதிர்காலத்திலே நீங்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழாவிட்டால், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழாவிட்டால் உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று சொன்ன பொழுது மாத்திரம்தான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஏசி தூசித்துக் கொண்டு கலைந்து போனார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் அடிநாதமாக மூலதனமாக பயன்படுத்திய அகலாக்கை தான் அவர்கள் வகையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள், நடுநடுங்கி வருகிறார்கள். அப்போது கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அந்த ஆறுதல் வார்த்தைகள் எப்படி காணப்பட்டன? தன்னுடைய கணவனுக்கு சொல்கின்ற ஆறுதல், என்னுடைய கணவனை நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான். காரணம் இன்னக்கல தஸ்லு ரஹீம வதுஈனு அலா நவாயிப் தஹர், அதாவது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களோடு நல்ல உறவை பேணிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள், பக்கத்து வீட்டாரோடு நல்ல உறவை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் வாழ்க்கையின் சக்கரத்திலே சுழன்று கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கிறீர்கள் என்று தன்னுடைய கணவருடைய ஜாஹிலியா காலத்திலே அவர்கள் எப்படியான அழகான பண்பாடுகளை கொண்டிருந்தார்களோ அந்த பண்பாடுகளை ஞாபகப்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே அஹ்லாக்குகளை நாங்கள் எல்லோரும் கடைபிடிப்போம். அப்போது இந்த பெரும்பான்மை சமூகத்தவர்களுடைய உள்ளங்களை இழகச் செய்யலாம். இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை பௌத்த சகோதரர்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் நல்ல முறையிலே பழகக்கூடியவர்கள். எரிகிற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவது போன்ற எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது. ஒரு பஸ்ஸிலே எப்படி பிரயாணம் செய்வது, இந்த மிம்பர் மேடையிலிருந்து பல தடவை உங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஒரு தடவை அல்ல, பல தடவை பல உலமாக்கள் ஞாபகப்படுத்தி இருப்பார்கள். பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தொலைபேசியை நாங்கள் பாவிக்க வேண்டும். நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கிருக்கின்ற கியூ வரிசைகளிலே முறையாக நாங்கள் நிற்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறாக எமது வாகனங்களை நாங்கள் நிறுத்தக்கூடாது. எங்களுடைய ஒலிபெருக்கிகளை மற்றவர்களுக்கு தொந்தரவாக அமையும் வகையிலே நாங்கள் பாவிக்க கூடாது. எந்த ஒரு சிறிய சந்தர்ப்பத்திலும் அந்நிய ஒரு மதத்தவருக்கு உதவி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பல தடவை. அருமை சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவு தூரம் இவற்றையெல்லாம் மனதுக்கு எடுக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபியே நீங்கள் அழகான பண்பாடுகள் கொண்டவராக இருக்கிறீர்கள். இன்னமா புஇஸ்துல் உத்தம்மிமா காரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அழகான பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பண்பாடு உள்ள சமூகமாக, ஒழுக்கம் உள்ள சமூகமாக, மற்றவர்கள் எங்களை பார்த்து நெருங்கி வரக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களை விட்டு தூர ஓடக்கூடிய சமூகமாக, எங்களை பார்த்து அவர்கள் காரி உமிழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் தேவை. காரணம் அவர்கள் நல்ல மனிதர்கள், மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள், பேசுகின்ற பொழுது கனிவாக பேசுவார்கள், அவர்களிடத்திலே இரக்க சுபாவம் இருக்கிறது. அவர்கள் தங்களை பற்றி மாத்திரம் யோசிப்பவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கும் உதவி செய்பவர்கள் என்ற கருத்தை நாங்கள் அவர்களுடைய மனதிலே பதிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் அவர்களோடு மிகவும் இரக்கமாக நடந்து கொள்கிறீர்கள், மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். வலவு குந்த பல்லன் ஹரீரல் கல்வி லம்பந்தோமின் ஹவுலி, நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக இருந்திருந்தால் உங்களை விட்டும் அவர்கள் ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நாங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுடைய கஷ்டங்கள் துன்பத்திலும் பங்கெடுக்க வேண்டும். எமது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் அவர் நோய்வாய்ப்பட்டால் அதனை நாங்கள் விசாரிக்க போக வேண்டும். அவர் இறந்து விட்டால் அவருடைய அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற பழக்கம் எங்களுக்கு தேவை. நாம் இப்போது பெருநாளை கடத்தி விட்டு வந்திருக்கிறோம். நாம் காரியாலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எமது பரிசுகளை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை எங்களிடத்திலே வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீங்களுக்கு ஹதியா கொடுத்தார்கள் என்று புகாரியிலே வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதியத்துல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கான ஹதியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐலா என்ற பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு அரசனுக்கு ஒரு சால்வையை ஹதியாவாக கொடுக்க அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசன் ஒரு கோவர் கழுதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தான் என்று புகாரியிலே வந்திருக்கிறது. எனவே நாம் இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களோடு உரையாடல்களை செய்ய வேண்டும். இஸ்லாத்திலே தெளிவாக புரிய செய்யக்கூடிய வகையிலான புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டு அவர்களோடு அணுகிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவற்றை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டை பொறுத்து முஸ்லிம் அல்லாஹருடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை நீ ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. முஸ்லிம்களுடைய பள்ளிவாயல்களையும் மதரசாக்களையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலே பாதுகாப்பாகவும் மிகவும் சிறந்த அடிப்படையிலும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடத்திலே முறையிடுகிறோம். உன்னுடைய கடமையை செய்வதற்காக வந்து உன்னுடைய பள்ளி வாயிலே கூடி உன் பக்கம் கையேந்தி நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் நீ முறியடிப்பாயாக. அவர்களுடைய உள்ளங்களிலே அன்பையும் இரக்கத்தையும் நீ போட்டு விடுவாயாக. அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்துவிடுவாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை நீ நீக்கி விடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் தீனுடைய பணிக்காக வழி வெளிக்கிளம்பி இருக்கிறார்களோ, தீனுடைய தாவத்துடைய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நீ பலப்படுத்துவாயாக. அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை நீ ஏற்படுத்துவாயாக. தீனை வளர்ப்பாயாக. அனைவருக்கும் ஹிதாயத்தை நசி